ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதம் மத்தியலீலை அத்தியாயம் 9 ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தீர்த்த யாத்திரை. அதில் ஸ்லோகம் 304. தபே மகாபிரபு ஆயிலே கிருஷ்ணவேன்வா தீரே நானா தீர்த்த தேக்கி தஹாங் தேவதா மந்திரே. அடுத்ததாக சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணவேன்வா நதிக்கரைக்கு சென்றார். அங்கு அவர் பல்வேறு திருத்தலங்களையும் தேவர்களின் கோயில்களையும் தரிசித்தார். பொருரை, இந்நதி கிருஷ்ணா நதியின் கிளை நதியாகும். தாக்கூர் பில்வமங்கல் இந்நதிக்கரையில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்நதி வீணா, வேணி, சீனா மற்றும் பீமா ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது. ஸ்லோகம் 305. பிராமணசமாஜ சபே வைஷ்ணவ சரித்தே வைஷ்ணவ சகலப்படே கிருஷ்ண கர்ணாமிருத. அங்கிருந்த பிராமண சமூகத்தினர் அனைவரும் தூய வைஷ்ணவர்களாக இருந்தனர். வில்வமங்கல தாக்குரால் தொகுக்கப்பட்ட கிருஷ்ண கர்ணாமிருத்தம் என்னும் புத்தகத்தை அவர்கள் தொடர்ந்து படித்து வந்தனர். பொருளுரை, இப்புத்தகம் வில்வமங்கல தாக்குரால் 112 ஸ்லோகங்களுடன் இயற்றப்பட்டது. இதே பெயரில் 2 அல்லது 3 இதர புத்தகங்களும் உள்ளன. வில்வமங்கலரின் புத்தகத்திற்கு 2 வியாக்கியானங்களும் உள்ளன. அதில் ஒரு விளக்கம் கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமியாலும் மற்றொன்று சைத்தன்யதாச கோஸ்வாமியினாலும் எழுதப்பட்டன. ஸ்லோகம் 306. கிருஷ்ண கர்ணாமிருத சுனி பிரபுர் ஆனந்த் ஹைல ஆக்ரஹ கரியா புங்கி லோகாங்க லைல. கிருஷ்ண கர்ணாமிரதத்தை கேட்டு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் மிகுந்த ஆர்வத்துடன் அவர் அதனை நகல் செய்து தன்னுடன் ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டார். ஸ்லோகம் 307. கர்ணாமிருத சமவஸ்து நாகி திரிபுவனே யஹா ஹைத்தே ஹய கிருஷ்ண சுத்த பிரேம ஞானே. மூலகத்திலும் கிருஷ்ண கர்ணாமிரத்திற்கு இணையானது ஏதுமில்லை. இப்புத்தகத்தை படிப்பதால் கிருஷ்ணரின் மீதான தூய பக்தி தொண்டு ஞானத்தை ஒருவன் அடைய முடியும். ஸ்லோகம் 308. சௌந்தரிய மாதூரிய கிருஷ்ண லீலார் அவதி ஷே ஜானே ஹே கர்ணாமிருத்த படே நிரவதி. கிருஷ்ண கர்ணாமிருத்தத்தை தொடர்ந்து படிப்பவர்கள் பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளின் அழகையும் இனிமையான சுவையையும் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியும். ஸ்லோகம் 309. பிரம்ம சம்ஹிதா கர்ணாமிருத்த துய்புங்கி பாக்யா மகாரத்ன பிராய பாய் ஆயிலா சங்கே லாங்யா. பிரம்மசம்ஹிதை கிருஷ்ண கர்ணாமிருத்தம் ஆகிய 2 புத்தகங்களையும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு மிகவும் மதிப்புமிக்க ரத்தினங்களாக கருதினார். இதனால் அவர் திரும்பி வந்தபோது அவ்விரண்டையும் தன்னுடன் எடுத்து வந்தார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தீர்த்த யாத்திரையின் போது இந்த பகுதிக்கு வந்திருக்கார். இங்கே இருக்கக்கூடிய இந்த நதியானது கிருஷ்ணவேன்வா நதி அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை, எளிமையாக சொல்லணும்னா கிருஷ்ணா நதின்னு சொல்லலாம். இந்த இடத்துல மட்டும் இது கிருஷ்ணவேன்வான் அறியப்படுது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நதி வருது, அங்கிட்டிருந்து ஒரு நதி வருது. இங்கிருந்து வரக்கூடியது வேன்வா நதி, நேராக வரக்கூடியது கிருஷ்ண நதி. ரெண்டும் இணைந்து இங்கே கிருஷ்ணவேன்வாவாக போகுது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அது கிருஷ்ணான்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணா நதி தான் ஆந்திராவில் நிறைய இடங்களில் போகுது. சென்னைக்கு கூட அங்கிருந்து தண்ணி வருது. இந்த கிருஷ்ணவேன்வா நதிக்கரையில் தான் தாக்கூர் பில்வமங்கல் அவர் வசித்ததாக சொல்லப்படுது. தாக்கூர் பில்வமங்கல் எங்கே வசித்தார் அப்படிங்கிறத குறித்து பல வேறுபட்ட கருத்துகள் இருக்குது. இருந்தாலும் கிருஷ்ணவேன்வா நதிக்கரையில் தான் அவர் வசித்ததாக ஆதாரபூர்வமான அல்லது நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. கிருஷ்ணவேன்வா நதிக்கரையில் தான் வில்வமங்கல் தாக்கூர் வசித்தார் அப்படிங்கிறது கௌடிய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம். வில்வமங்கல் தாக்கூர் மிகச்சிறந்த ஒரு வைஷ்ணவர். அவர் இந்த கிருஷ்ணவேன்வா நதிக்கரைக்கு மேற்கு கரையில், அதாவது நம்ம இப்போ எங்கே எந்த பகுதியில் உட்காந்துருக்கோமோ இந்த பகுதி, சூரியன் இங்கே உதயமாயிருக்கு தெரியுது அப்படின்னா அந்த பக்கம் கிழக்கு கரை, இந்த பக்கம் மேற்கு கரை. இந்த கிருஷ்ணவேன்வா நதியினுடைய மேற்கு கரையில் பில்லுமங்கல் தாக்கூர் வசித்தார். இந்த மேற்கு கரையில் வசித்த போது கிழக்கு கரையில் வசித்து கொண்டிருந்த ஒரு பெண் மேல அவருக்கு மோகம் ஏற்பட்டது. பெண் அப்படிங்கிறதோட ஒரு விபச்சாரி, சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு பெண் மேல அவருக்கு மோகம் ஏற்பட்டது. அவர் ஒரு வியாபாரி, ஒரு பெரிய ஜமீன்தார், ஏறக்குறைய ஒரு மன்னரை போல வாழ்ந்து வந்தவர் வெல்லுமங்கல் தாக்கூர். அவருக்கு சிந்தாமணி மேல ஏற்பட்ட மோகத்தினால அவருடைய நற்பெயர் எல்லாமே கெட்டு போனது. இருந்தாலும் அவர் அவள் மேல மோகம் கொண்டு ஒரு தடவை கடும் சூறாவளி காற்றுக்கு மத்தியிலையும் பயங்கர மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டக்கூடிய சூழ்நிலையும் அவர் வந்து சிந்தாமணியை சந்திக்கணும் அப்படிங்கிறதுல உறுதி கொண்டார். சிந்தாமணி சந்திக்கணும் அப்படிங்கிறனால இந்த கிருஷ்ணவேண்மா நதிக்கரையை தாண்டி அந்த பக்கம் போனார் சிந்தாமணியை பார்க்கறதுக்காக. சமீபத்தில் நம்மளுடைய சென்னையிலிருந்து சில பக்தர்கள் வில்லுமங்கல் தாக்கூரோட நாடகத்தை சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களையும் நிகழ்த்தி காட்டினாங்க. உங்களில் பலர் அதை பார்த்துருக்கக்கூடும். அதனால் அந்த கதையை நம்ம அதிகமாக விளக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் அங்கே இருக்க அந்த கதை, அந்த நாடகத்தை காட்டப்பட்ட கதைக்கும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கிருஷ்ண கர்ணாமிரத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய வியாக்கியானத்துக்கு நடுவில் சில வேற்றுமைகள் இருக்குது. ஏன்னா பூர்வீக காலத்தில் பார்த்தோம்னா ஒரு ஆச்சாரியருடைய திருப்பணிகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுமோ ஒழிய அவருடைய செயல்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. அதாவது அவருடைய திருப்பணிகள் அப்படின்னா குறிப்பாக அவர் எழுதின புஸ்தகங்கள். ஒரு ஆச்சாரியர் அப்படின்னா அவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா அவர் கொடுக்கக்கூடிய புஸ்தகம், அவர் என்ன மாதிரி சமுதாயத்துக்கு தொண்டு செஞ்சிருக்கார், அவர் சமுதாயத்திற்கு செய்த தொண்டானது அவங்க கொடுக்கக்கூடிய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்கள் தான் சமுதாயத்துக்கு அவங்க செய்யக்கூடிய சேவை. அதனால அதை அதைத்தான் தொன்று தொட்டு பராமரித்து வராங்களே ஒழிய அவங்க பிறந்த வருஷம், பிறந்த ஊர், அவங்க நடந்த நிகழ்ச்சிகள்லாம் சில நேரங்களில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபடலாம். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. எப்படி நீங்கள் ஒருத்தர் இங்கேன்னு சொல்கிறீங்க, இன்னொருத்தர் அங்கேன்னு சொல்கிறீங்க, எப்படி ஏற்றுக்கொள்கிறதுன்னு நம்ம அதனால் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஆச்சாரியர் கொடுத்த விஷயங்களை ஏற்றுக்கொள்றதுல நம்ம ஆர்வமாக இருக்கணும். வில்லுமங்கல் தாக்கூர் இக்கரையில் வசித்தார். அடுத்த கரையில் வசித்த சிந்தாமணியை சந்திக்கிறதுக்காக கடும் மலையில் வெள்ளம் ஆற்றில் கரை புரண்டு ஓடும் பட்சத்தில் அவர் சிந்தாமணியை சந்திக்க போகிறார். ஆற்றை கடந்து போகிறதுக்கு வசதி இல்லாதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குதிக்கிறார். குதிக்கும்போது அவர் கையில் ஒரு பிணம் கிடைக்குது. அந்த பிணத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் அடுத்த கரைக்கு நீந்தி வந்துடுறார். அடுத்த கரைக்கு நீந்தி வந்து நேராக சிந்தாமணியினுடைய வீட்டை நோக்கி போகிறார். அங்கே சிந்தாமணியின் வீட்டில் கதவு சாத்தி இருக்கு. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஏறி குதிக்கணும்னு முடிவு பண்ணுறார். அங்கே ஒரு கயிறு மாதிரி ஒன்று தொங்குது. அந்த கயிறு என்னென்னா பாம்பு ஒரு பக்கம் உள்ள ஒரு தொலையில் மாட்டியிருக்கு. அந்த பாம்பு அது ஒரு பக்கம், வேற ஒரு பக்கம் இருக்குது. அதனுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு இவர் ஏறார். அந்த பாம்பு புஸ்ஸு புஸ்ஸுன்னு சத்தம் கொடுக்குது. ஆனால் அது அவர் காதில் எதுவுமே கேட்கல. அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட அவர் செவரேறி குதிக்கிறார். செவரேறி குதித்து சகதியில் விழுந்து மயங்கி விழுந்துடுறார். அதை பார்த்து சிந்தாமணியும் அவளுடைய தோழிகளும் அவரை கூட்டிகிட்டு வந்து இளைப்பார செய்கிறாங்க. எப்படி வந்தீங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறாங்க. சிந்தாமணி இதை கேள்விப்பட்டதுக்கப்புறம் சிந்தாமணியினுடைய மனம் மாற்றமடையுது. என்னை பார்க்கறதுக்காக இப்படி வந்திருக்கிறியே, நான் எவ்வளோ பெரிய முட்டாள், எவ்வளோ பேரை அறியாமையில் வைக்கிறதுக்கு, நான் என்னுடைய புலனின்பத்துக்காக, என்னுடைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக எத்தனை பேரை நான் அறியாமையில் வச்சுட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன், நாளையிலேருந்து நான் இது மொத்தத்தையும் கைவிட போகிறேன், நான் ஹரிபஜனையில் மட்டும் ஈடுபட போகிறேன் அப்படின்னு சிந்தாமணி வில்லுமங்கல் தாக்கூர்கிட்ட சொல்கிறாங்க. அதை சொல்லும் போது அவங்க சேர்த்தும் சொல்றாங்க, என் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பற்றுதல் கிருஷ்ணர் மேல இருந்தா எவ்வளோ அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ராதா கிருஷ்ணரை பற்றிய சில பாடல்களை பாட ஆரம்பிக்கிறாங்க. வில்லோமங்கல் தாக்கூரும் அதை கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணி இசை கலையில இசையில ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவங்க. பொதுவாக பெண்கள் அந்த பாடுறது, இசைக்கருவிகள் மீட்டுறது, ஆடுறது இதில் தேர்ச்சி பெற்று இருப்பார்கள். அதிலும் வேத கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விபச்சாரிகள் அதில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவராக இருப்பாங்க. நாம் பார்க்கலாம் கிருஷ்ணா புக்கில் கூட, கிருஷ்ணர் குப்ஜாவை பார்க்க போகும்போது அங்கே அதற்கு தகுந்த அமைப்புகள்லாம் இருக்கிறது வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதில் அப்படிப்பட்ட நபர்கள்லையும் கூட சிந்தாமணியினுடைய தன்மை ரொம்ப அற்புதமானது. நல்லா பாடுவாங்க, நல்ல இசைக்கருவிகளை மீட்டுவாங்க. அந்த அற்புதமான இசையோட ராதாகிருஷ்ணரை பற்றி பாடுறாங்க நாள் முழுக்க. அடுத்த நாள் வில்வமங்கலம் முடிவு பண்ணுறார், நானும் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சேவை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இவ்வளவு நாள் வாழ்க்கையை வீணடிச்சிட்டனேங்கிறத உணர்ந்து அங்கிருந்து மறுபடி இந்த பக்கம் வரார். அப்போ அவர் சோமகுரு சோமகிரி அப்படிங்கிற ஒரு மிகச்சிறந்த வைஷ்ணவரை சந்திக்கிறார். சோமகிரிகிட்ட தன்னுடைய நிலையை எடுத்து சொல்கிறார், இந்த மாதிரி நான் என் வாழ்க்கையை வீணடிச்சிட்டேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். சோமகிரி அவருக்கு கோபால மந்திரத்தை கொடுத்து தீட்சை அளிக்கிறார். கோபால மந்திரத்தை வில்வமங்கல் தாக்கூர் உச்சரிக்க ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து அவர் கிருஷ்ண பிரேமை அடைகிறார். கிருஷ்ண பிரேமை அவர்கிட்ட உண்மையில் ஏற்கனவே இருந்தது. சில காரணங்கள்னால அவர் அந்த பிறவியில் அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சிந்தாமணியினால் தூண்டப்பட்டு சோமகிரியினால் ஆசீர்வதிக்கப்பட்டு மந்திரம் அளிக்கப்பட்டறியும் வில்வமங்கல் தாக்கூர் பிரேம பக்தியை மறுபடி அடைந்தார். குருவுக்கு சேவை பண்ணுறதுக்காக இங்கேயே தங்கியிருந்தார். உடனே விருந்தாவனம் போகணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் தன்னுடைய குருவுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி இங்கேயே தங்கியிருந்தார். அப்படி அவர் இங்கே தங்கினப்ப அவர் சில பாடல்களை இயற்றினார். அவர் பாடல்களை, அவரும் நல்ல பாடகர், வில்வமங்கல் தாக்கூரும் நல்ல பாடகர், அவர் இயற்றின பாடல்களை பார்த்து சோமகிரி வில்வமங்கல் தாக்கூருக்கு லீலா சுகா அப்படின்னு பெயர் கொடுத்தார். பகவானுடைய லீலைகளை அற்புதமாக பாடக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பெயரை வில்வமங்கல் தாக்கூருக்கு சோமகிரி கொடுத்தார். நிறைய இடங்களில் வில்வமங்கல் தாக்கூர் லீலா சுகா அப்படின்னு அறியப்படக்கூடியவர். அதன் பிறகு என்னாச்சுன்னா ஊர் மக்களால் அவருடைய நிலையை புரிந்து கொள்ள முடியல. இதுக்கு முன்னாடி பெண் பித்தனாக இருந்த ஒருத்தர் இப்போ ஒரு வைஷ்ணவனை போல செயல்படுறாரே அப்படிங்கிறதுல மக்கள் அவரை நிந்திக்க ஆரம்பித்தாங்க. அது அவங்களுக்கு நல்லதில்லை. அதனால வில்வமங்கல் தாக்கூர் இங்கிருந்து சன்னியாசம் வாங்கிட்டு விருந்தாவனத்தை நோக்கி போகிறார். விருந்தாவனத்தை நோக்கி போய் அவர் அங்கே கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படிங்கிறதுல பேராவல் கொண்டு இருந்தார். அவருக்கு கிருஷ்ணரும் தரிசனத்தை கொடுத்தார். அதன் பிறகு அவர் விருந்தாவனத்தில் நீண்ட வருடங்கள் வசிச்சுட்டு விருந்தாவனத்திலே சமாதி அடைஞ்சார். அது வில்வமங்கல தாக்கூரை பற்றிய வரலாறு சுருக்கமாக சொல்லணும்னா. இதில் நான் முன்னே சொன்ன மாதிரி வேறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது. நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்க அப்படின்னா அங்கே சொல்லுவாங்க வில்வமங்கல் தாக்கூர் விருந்தாவனத்திலேருந்து கடைசி காலத்தில் இங்கே வந்துட்டார், இங்கே வந்து இங்கே தான் சமாதி அடைஞ்சார். திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி வில்வமங்கல் தாக்கூருக்காக ஸ்வயமாக தோன்றின பகவான் அப்படின்னு அங்கே விளக்கம் கொடுப்பாங்க, கேட்டிருந்திருக்கலாம். வாஸ்தவம் இருக்கலாம், சில நேரங்களில் பக்தர்கள் பகவான் எப்படி பல்வேறு யுகங்களில் வந்து லீலைகள் செய்கிறாரோ அது மாதிரி பக்தர்கள் கூட பல்வேறு யுகங்களில் வந்து லீலை செய்திருக்கலாம், அதில் ஒன்றாக இருக்கலாம், இல்லை ஒரே பேரில் பல பக்தர்கள் அறியப்பட்டு இருக்கலாம், அதற்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி பார்த்தாலும் கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த மிக உயர்ந்த ஒரு வஸ்துவை, கிருஷ்ண கர்ணாமிர்தம் அப்படிங்கிற மிக உயர்ந்த வஸ்துவை வெள்ளுமங்கல் தாக்கூர் எல்லாருக்காகவும் கொடுத்துருக்கார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி நம்ம இப்போ படித்த அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், கிருஷ்ண கர்ணாமிர்தத்துக்கு சமமான வஸ்து எதுவுமே கிடையாது. கர்ணாமிர்த சம வஸ்து நாகி திரிபுவனே யாகா ஹைத்தே ஹய கிருஷ்ண சுத்த பிரேம ஜான். மூ உலகத்திலும் கிருஷ்ண கர்ணாமிரத்திற்கு இணையானது ஏதுமில்லை. இப்புத்தகத்தை படிப்பதால் கிருஷ்ணரின் மீதான தூய பக்தி தொண்டு ஞானத்தினை ஒருவன் அடைய முடியும். கிருஷ்ண கர்ணாமிரத்தம் அவ்வளவு ஒரு உயர்ந்த சாஸ்திரம். சைத்தன்ய மகாபிரபு இந்த பகுதியில் வந்தபோது இங்கே இருந்த வைஷ்ணவர்கள் இதை பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க, இதை அடிக்கடி பாடிட்டு இருந்தாங்க. அதை கேட்டு அதனால் வசீகரிக்கப்பட்டு சைத்தன்ய மகாபிரபு அவரும் இதை மறுபடி எழுதி அவர் தன் கையோட இன்னொரு பிரதி எடுத்துட்டு போறார். இப்ப இருக்கிற மாதிரி ஜெராக்ஸ் மிஷின்லாம் அப்ப கிடையாது. ஒரு சாஸ்திரம் வேணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் எழுதணும். எழுதுறது அப்படின்னா பேனா கிடையாது, பேப்பர் கிடையாது, வச்சு கடகடன்னு எழுதுறதுக்கு. அதுக்குன்னு ஓலைச்சுவடிகள் வச்சு எழுதணும், எளிமையான காரியம் கிடையாது. சைத்தன்ய மகாபிரபு அவர் இத பிரதி எடுத்துட்டு போறார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய தென்னிந்திய யாத்திரை முழுக்க வந்தபோது அவர் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் அவர் கூட கொண்டு போனார். ஒன்று பிரம்மசம்ஹிதா, இன்னொன்று கிருஷ்ண கர்ணாமிர்தா. பிரம்மசம்ஹிதை அவர் தமிழ்நாட்டினுடைய கோடியில் இருக்கக்கூடிய இடத்துல கண்டறிந்தார். அதனுடைய பெயர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆதிகேசவ பெருமாள் கோயில் திருவட்டார். நிறைய பேர் போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் சைத்தன்ய மகாபிரபு பிரம்மசம்ஹிதை எடுத்தார். இங்கே இந்த கிருஷ்ணவேணா நதிக்கரையில் இந்த சத்தாரா பகுதி, இந்த கிருஷ்ணவேணா நதிக்கரையில் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்த பிராமணர்கள் அதை உச்சரித்து கொண்டு இருக்கிறதை கண்டு இதை ஒரு பிரதியும் எடுத்துக்கொண்டார். இந்த ரெண்டு புஸ்தகங்கள் சைத்தன்ய மகாபிரபு தன் கூட எடுத்துகிட்டு போனது. மகாபிரபு பல இடங்களுக்கு போனார். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்றார், அந்த எல்லா இடங்களையும் என்னால் விளக்க முடியாதுன்னு சொல்லிடுறார். வாஸ்தவம் தான். அப்படி அவர் விளக்கி இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட பல இடங்கள்ல சைத்தன்ய மகாபிரபு அவருக்குன்னு எந்த ஒரு காரியமும் நிறைவேற்றி கொள்ளலை. இப்ப பார்த்தோம்னா கோலாப்பூர் போறார், கோலாப்பூர்ல அவர் மகாலட்சுமியை தரிசிச்சுட்டு அடுத்த ஊருக்கு போறார். அங்கே அவருக்கு சிறப்பான விதத்தில் எந்த ஒரு காரியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. சைத்தன்ய மகாபிரபு காஞ்சிபுரம் வந்தார், காஞ்சிபுரத்தில் வந்து பகவானை தரிசித்தார், அதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போயிட்டார். அந்த இடம் எல்லாம் அவருக்கு நிச்சயமாக, அவர் அந்த எல்லா இடங்களையும் ஹரிநாமத்தை நிச்சயமாக பிரச்சாரம் பண்ணியிருப்பார். அதே சமயத்தில் மகாபிரபு தனிப்பட்ட முறையில் அவருக்கு இன்பம் கொடுக்கக்கூடிய இடங்கள்னு ஒரு சில இடங்கள் இருக்கு. சில இடங்களுக்கு மகாபிரபு வந்தபோது அது அவருக்கே இன்பம் கொடுத்தது. மற்றவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் அவரே ஆனந்தம் கண்டார் அந்த இடத்துக்கு வந்ததுல. அந்த மாதிரியான இடங்கள்ல ஒன்று இந்த கிருஷ்ணவேன்வா சங்கமம். இங்க கிருஷ்ண கர்ணாமிர்தம் கிடைச்சத சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டார். ஸ்ரீரங்கம் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா மகாபிரபு அவர் குறிப்பாக மகிழ்ச்சியோடு இருந்தது, அவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினது அப்படின்னா ஸ்ரீரங்கம். அவருடைய தென்னிந்திய யாத்திரையிலேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்தது, 4 மாதங்கள் அங்கே தங்கியிருந்தார். அங்கே வேங்கட பட்டரோட கிருஷ்ண தத்துவத்தை விவாதித்தார். அதே சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு தென்னிந்திய யாத்திரை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடி பூரிக்கு போய் அங்கே அவர் சொன்னது என்ன அப்படின்னா, என்னுடைய யாத்திரையிலே ரொம்ப முக்கியமானது ராமானந்தராயரை நான் சந்தித்ததுன்னு சொன்னார். ராமானந்தராயரை சந்தித்தது தான் மகாபிரபு அவருடைய யாத்திரையிலே மிக முக்கியமான நிகழ்ச்சியாக கருதினார். ராமானந்தராயரை சித்தனை மகாபிரபு சந்தித்த அந்த இடத்திற்கும் நம்ம போகலாம், கிருஷ்ணருடைய அனுகிரகம் இருந்ததுன்னா. இருந்தாலும் ஸ்ரீரங்கம், பண்டரிபுரம், சித்தனை மகாபிரபு என்ன காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத வெளி காரணமாக சொல்லி வந்தாரோ அந்த காரணம் அங்கே நிறைவேறினது. அங்கே அவருடைய சகோதரரை பற்றிய தகவல் அவருக்கு கிடைச்சது. இதெல்லாம் சித்தனை மகாபிரபு அவருடைய லீலைகளில் முக்கிய பங்கு வைக்கக்கூடிய இடங்கள். அப்படி என்ன இருக்கு கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவ்வளவு சந்தோஷம் அடையிறதுக்கு? அப்படி என்ன இருக்கு கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதற்கு சமமான வேற இலக்கியங்கள் எதுவுமே கிடையாது, மூ உலகத்திலையும் கிடையாதுன்னு சொல்றாரே, அப்படி என்ன இருக்கு கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் அப்படின்னு நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் ஆவல் வரும். கிருஷ்ண கர்ணாமிரதம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த சாஸ்திரம். ஒரு விதத்தில் சொல்லப்போன அப்படின்னா, நம்மள பெரும்பாலானோருக்கு அதை படிக்கிறதுக்கான தகுதிகள் இல்லை என்று சொல்லலாம், அதை விவாதிக்கிறதுக்கான தகுதிகள் நிச்சயமாக இல்லை. கிருஷ்ண கர்ணாமிர்தம் கிருஷ்ணருக்கும் அவருடைய தோழியர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்களை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இலக்கியம். லீலாசுகா, அவர் ரொம்ப அற்புதமாக லீலைகளை வர்ணிக்கக்கூடியவர். அவர் கிருஷ்ண கர்ணாமிரதத்தை ரொம்ப அற்புதமாக பல்வேறு கிருஷ்ண லீலைகளை அழகிய கவிநயத்தோடு வர்ணித்திருக்கார். உண்மையில் கிருஷ்ண கர்ணாமிரதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லை அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதை ரசிக்கணும் அப்படின்னா, ஏன்னா கவிதைன்னு வரும்போது அதை ரசிக்கணும், அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, அதை ரசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஆழமாக சமஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஆழமாக சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாலே ஒழிய கிருஷ்ண கர்ணாமிரதத்தினுடைய ஆழத்தை நம்மளால் ரசிக்க முடியாது. அது எல்லா மொழியிலும் அது உண்டு. எவ்வளவுதான் நீங்கள் திவ்ய பிரபந்தத்தை ஆங்கிலத்திலேயோ இல்லை வேற்று மொழிகள்லையோ மொழிபெயர்ப்பு செய்தால் கூட, யாருக்கு தமிழ் தெரியுமோ அவங்க திவ்ய பிரபந்தத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பம் வேற மொழியில் நிச்சயமாக கிடையாது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே பொருந்தும். அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ண கர்ணாமிரதம் கிருஷ்ணருக்கும் கோபியர்களுக்கும் இடையிலான அன்பு பரிமாற்றங்களை ரொம்ப அற்புதமான விதத்தில் விளக்கக்கூடியதாக இருக்குது. ஆன்மீக வழிமுறைகளில் பக்தி ரொம்ப உயர்ந்தது. ஞானிகளை காட்டிலும், யோகிகளை காட்டிலும், கர்மிகளை காட்டிலும் பக்தனானவன் சிறந்தவன். பக்தர்களில் யார் ஒருத்தர் கிருஷ்ணர்கிட்ட அந்யோன்யமாக பழகிறாங்களோ, அதாவது கிருஷ்ணரை ஐஸ்வர்ய சுபாவத்தோடு இல்லாமல் அவர்கிட்ட கேவல பக்தியில் ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த பக்தர்கள் சிறந்தவன். பக்தர்களில் ஒரு பிரிவினர் பகவானை ஐஸ்வர்ய பாவத்தோடு அணுகிறாங்க, மற்றொரு பிரிவினர் கேவல பக்தியில் ஈடுபடுறாங்க. கேவல பக்தி அப்படின்னா அங்கே பக்தி மட்டும்தான், பகவான் மேலே செலுத்தக்கூடிய அன்பு மட்டும்தான், அங்கே ஐஸ்வர்ய சுபாவம் கிடையாது. கிருஷ்ணர் கடவுள் அப்படிங்கிற எண்ணம் அங்கே கிடையாது. கிருஷ்ணர் மேலே இருக்கக்கூடிய தூய்மையான அன்பு தான் அங்கே மேலோங்கி இருக்க ஒழிய, அந்த இடத்துல ஐஸ்வர்ய சுபாவம் நிச்சயமாக கிடையாது. அத்தகைய பக்தர்கள் உயர்ந்தவர்கள், அவர்கள்லையும் அதாவது கிருஷ்ணரோட சக்கர ரசத்தில் இருக்கவங்க, வாத்சல்ய ரசா, மாதுரிய ரசா, இதில் யார் மாதுரிய ரசத்தில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்றார், சக்யா வாத்சல்யா மாதுரியா தாசியா சாந்தா இதுக்கு நடுவில் உறவுல ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில் எந்த ஒரு பெரிய வேற்றுமையும் ஒரு விதத்தில் கிடையாது. உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு நம்ம பிரிக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு நடுநிலையில் இருந்து பார்க்கும்போது எந்த ஒரு உறவு கிருஷ்ணருக்கு அதிகமான இன்பத்தை கொடுக்குதோ அந்த உறவுல இருக்கக்கூடியவங்க நிச்சயமா உயர்ந்த நிலையில இருக்காங்க. சரியா? தனிப்பட்ட ரீதியில தாசிரசத்துல இருக்கக்கூடிய பகவத் பக்தன் ஒருத்தன் பூர்ண திருப்தியோட இருக்கான். ஆன்மீக உலகத்துல வந்து போட்டி பொறாமை அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணருக்கு யார் நல்லா சேவை பண்றது அப்படிங்கிற போட்டி இருக்கும், பொறாமை அப்படிங்கிறது அங்க கிடையாது. நான் அவனை போல இருக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. அவங்கவுங்க தங்களுடைய நிலையில திருப்தியோட இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய நண்பர்கள் யாரும் நானும் கோபியர்கள் மாதிரி கிருஷ்ணரோட ஆடணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க கிருஷ்ணரோட அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுல அந்த கோபர்கள் திருப்தியோட இருப்பாங்க, பூர்ண திருப்தியோட இருப்பாங்க. கிருஷ்ணரும் அந்த பக்தர்களால அந்த ஒரு குறிப்பிட்ட சுபாவத்துல சேவை பண்ணப்படும் போது அதுல பூர்ண திருப்தியோட இருக்க. அதனாலதான் சொல்லப்படுது பல்வேறு ரசங்கள்ல இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நடுவுல ஒரு விதத்துல நம்ம வேற்றுமை பார்க்க கூடாது. இன்னொரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் சில பக்தர்களோடு உறவாடும் போது அவருடைய ஆனந்தமானது இன்னும் அதிகரிக்குது. அப்படி அதிகமான ஆனந்தம் அவர் பிருந்தாவனத்தினுடைய கோபியர்கள் கிட்ட அடைகிறார். அந்த கோபியர்கள்ல ஸ்ரீமதி ராதாராணி மிகவும் உயர்ந்தவர். ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய திருப்பணிகள் கிருஷ்ணராலேயே ஈடு செய்ய முடியாததா அவரே நினைக்கிறார். ஸ்ரீமதி ராதையினுடைய நிலை மிக மிக உயர்ந்தது. இதை குறிப்பா கௌடி ஆச்சாரியர்கள் பல்வேறு சாஸ்திரங்கள்ல நிரூபிச்சிருக்காங்க. ஸ்ரீல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவரே ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரதத்துல பல இடங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டி ராதையினுடைய நிலை எப்படி உயர்ந்தது, அதாவது சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர், ஆனால் அவர் ராதாபாவத்தை தாங்கி வந்தவர். ராதாபாவத்தை அவர் ஏன் தாங்கி வந்தார் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமிரதத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவர் சொல்றார். ராதை என்ன மாதிரியான, ராதை கிருஷ்ணர் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பினுடைய தன்மையை உணர்வதற்காக, ராதை கிருஷ்ணரோட வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணரோட உறவு கொள்றதுனால அடையக்கூடிய ஆனந்தத்தை உணர்றதுக்காக, அந்த ரசா என்ன அப்படிங்கிறத உணர்றதுக்காக, இந்த மூன்று காரணத்துக்காக சைத்தன்ய மகாபிரபு அவதரிக்கிறதா கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி எடுத்துரைக்கிறார். இதை அவர் வெறுமனை சொல்லல, அதுக்கு பின்னாடி அவர் விளக்கம் கொடுக்கிறார். எப்படி ராதை கிருஷ்ணர் மேல வைத்திருக்கக்கூடிய அன்பானது மற்ற எல்லா அன்பை காட்டிலும் உயர்ந்தது, அதுக்கு சாஸ்திரபூர்வமா அவர் விளக்கம் கொடுக்கிறார். எப்படி ராதை அடையக்கூடிய இன்பமானது கிருஷ்ணர் அடையக்கூடிய இன்பத்தை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கு, அதையும் அவர் சாஸ்திரபூர்வமா விளக்கிறார். எப்படி ராதையினுடைய ரசமானது கிருஷ்ணருடைய கிருஷ்ணரால் அனுபவிக்க முடியாத ஒன்று, ஏன்னா அனுபவிப்பவர் அனுபவிக்கப்படுபவர்னு ரெண்டு இருக்கு. அனுபவிக்கப்படுபவரால அனுபவிப்பவருடைய நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கவே முடியாது. அனுபவிப்பவரால அனுபவிக்கப்படுபவருடைய நிலையை புரிஞ்சுக்கவே முடியாது. அவங்களுடைய ரசம் என்னங்கிறது தெரியாது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஆஸ்ரயா விஷயா, விஷயா கிருஷ்ணர் சில இடங்கள்ல விஷயான்னு சொல்ல போற, ராதாராணிக்கு கிருஷ்ணர் விஷயா, ராதாராணி ஆஸ்ரயா. இந்த விஷய ஆஸ்ரய தத்துவம் பலருக்கு புதுசா இருக்கலாம், ஆனா சைத்தன்ய சரிதாமிரதத்தில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இதை விளக்கிறார். கௌடி வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் குறிப்பாக அதை ஆழமாக விவரித்திருக்கார்கள். அதை தெரிந்து கொள்றது அவசியம். நான் இப்போ அதிகமாக விளக்க போறதில்லை, நீங்கள் சைத்தன்ய சரிதாமிரதம் படித்து தெரிந்து கொள்ளலாம். இந்த விஷய ஆஸ்ரயா இதில் வரும்போது விஷயா நிலையில் இருக்கக்கூடியவங்களால ஆஸ்ரயாவினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தெரியாது. கிருஷ்ணர் எப்பவுமே அனுபவிப்பவராக இருக்கார், ஸ்ரீமதி ராதாராணி அவரால் அனுபவிக்கப்படுபவராக இருக்கார். ராதாராணியினுடைய நிலையில இருந்து அது எப்படி அப்படிங்கறத அவரால் புரிஞ்சுக்க முடியாது, அதனால அவரே அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொள்றார். இந்த மூன்று காரணங்களை பற்றி கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சாஸ்திரபூர்வமாக எடுத்துரைக்கும் போது நாம் பார்க்கலாம் ஸ்ரீமதி ராதாராணி எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது. அப்படி அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றங்களை ரொம்ப அற்புதமாக தன்னுடைய கவிநயத்தோட வில்வமங்கள் தாக்கூர் கிருஷ்ண கர்ணாமிரத்தில் கொடுத்துருக்கார். கிருஷ்ண கர்ணாமிரதம் இங்கே கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சொல்கிறார், சௌந்தர்ய மாதுரிய கிருஷ்ண லீலார் அவதி சேஜனே ஏ கிருஷ்ண ஏ கர்ணாமிரத படே நிரவதி. கிருஷ்ண கர்ணாமிரதத்தை தொடர்ந்து படிப்பவர்கள் பகவான் கிருஷ்ணருடைய லீலையின் அழகையும் இனிமையான சுவையையும் முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது கிருஷ்ணலீலையினுடைய சௌந்தரியம் என்ன, கிருஷ்ணலீலையினுடைய மாதுரியம் என்ன, இதை ஒருத்தரால் புரிந்து கொள்ள முடியும். கிருஷ்ண கர்ணாமிரதத்தை சைத்தன்ய மகாபிரபு மிக உயர்ந்த ரத்னமாக கருதினார். இந்த ரெண்டையும் கிருஷ்ண கர்ணாமிரதா பிரம்ம சம்ஹிதா இந்த ரெண்டையும் அவர் மிக சிறந்த மதிப்பு மிக்க ரத்னங்களாக கருதினார். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களால் படிக்கப்பட வேண்டிய அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு இலக்கியம் கிருஷ்ண கர்ணாமிரதம். நம்மளுடைய தற்போதைய நிலையில் அதை நம்மளால் படித்து புரிந்து கொள்வது கூட கடினமாக இருக்கலாம். அதுக்கு பிறகு அதை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி என்ன சொல்கிறதுக்கு இருக்குது. உண்மையில் பக்தியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ண கர்ணாமிரதத்தை சுவைத்து அனுபவிப்பார்கள். சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ண கர்ணாமிரதா பிரம்ம சம்ஹிதா இதோடு இணைந்து அவர் இன்னொரு முக்கியமான சாஸ்திரத்தையும் அனுபவித்தார். யாருக்கு தெரியும்? சைத்தன்ய மகாபிரபு பூரியில் இருந்தபோது, இது இந்த ரெண்டும் அவர் தென்னிந்திய யாத்திரை வந்தபோது எடுத்துட்டு வந்தார். இன்னொன்று பூரியிலே இருந்தது கீத கோவிந்தம். கீத கோவிந்தம் சைத்தன்ய மகாபிரபு மிகவும் ரசிப்பார். கீத கோவிந்தமானது ராதாகிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி விவரமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒன்று. சைத்தன்ய மகாபிரபுடைய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது அந்த பிரேம பக்தியில் யார் நிலை பெற்று இருக்காங்களோ அவங்களால இதை ரசிக்க முடியும். மற்றவர்களால் இதை படித்து புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க இதை சாதாரண ஒரு பௌதீக காமத்தை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இலக்கியம் போல நினைக்கலாம். ஆனால் கிருஷ்ண லீலைகளுக்கு மத்தியில் அங்கே காமத்திற்கு இடமே கிடையாது. எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்காரோ அங்கே காமம் இருக்க முடியாது, அங்கே பிரேமை மட்டும்தான் இருக்கும். கிருஷ்ண பிரேமையினுடைய மிக உயர்ந்த நிலையை எடுத்துரைக்கக்கூடிய இந்த சாஸ்திரங்கள் பக்தி தொண்டில் உயர்வு பெற்ற நபர்கள் படிக்கப்பட வேண்டியது, அவர்களால் படிக்கப்பட வேண்டியவை. ஆரம்ப நிலையில் நம்ம அந்த புஸ்தகம்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் என்ன ஆகும்னா, நம்ம கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு வந்து கொஞ்சம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா சொல்லி ஜெபமணி பிரபுபா கொடுத்துருக்கக்கூடிய சில புஸ்தகங்களை ஏனோ தானோன்னு ஓரளவுக்கு அப்படியே படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு இல்லை, படிச்சுட்டு முடிச்சரியும் அப்புறம் கொஞ்சம் வருஷம் ஓடினதுக்கப்புறம் நானும் சீனியர் டிஓட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பெரிய பக்தர் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு ஓட்டின்னு இருப்போம். ஆனால் பக்தி அப்படிப்பட்டதில்லை. அவ்வளோ எளிமையாக சில வருஷத்தில் நம்மளை பக்தராக்கி பக்தருடைய உயர்ந்த நிலையை நம்ம அடைஞ்சிட்டோம்னு நம்ம நினைக்க முடியாது. கிருஷ்ண கர்ணாமிரதம் போன்ற சாஸ்திரங்கள், கீத கோவிந்தம் போன்ற சாஸ்திரங்கள் யார் ஒருத்தர் முற்றிலுமா பௌதிக ஆசைகளிலிருந்து விடுபட்டார்களோ அவர்களால் படிக்கப்படக்கூடியது, அவர்களால் ஆனந்தமடையக்கூடியது, அவர்களுடைய ஆனந்தத்திற்கானது. பௌதிக வாழ்க்கையில் காமத்தினாலும் மற்ற இதர பிரச்சனைகள்லையும் சிக்கி கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உரியது கிடையாது. ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் கிட்ட பக்திசான் சரஸ் தாக்கூர் கீத கோவிந்தத்தை நம்ம அச்சிட்டு வெளியிடலாமான்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அப்போ கீத கோவிந்தம் இன்னைக்கு எல்லாமே எதை வேணாலும் எங்கே வேணாலும் உடனே கிடைக்கும். அதுவும் இப்போ சமீப காலத்தில் பார்த்தோம்னா எது வேணாலும் உடனே நீ இன்டர்நெட்டில் போட்டோம்னா கூகுளில் போட்டோம்னா உனக்கு என்ன புஸ்தகம் வேணும் எல்லாமே கிடைக்கும். தொன்று தொட்டு வேத கலாச்சாரத்துல பார்த்தோம்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா குரு கிட்ட இருந்து அமர்ந்து அவர் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மக்கள் கொஞ்சம் அறிவு குன்றுனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எழுத்து வடிவத்துல சாஸ்திரங்களை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப எழுத்து வடிவத்துல எழுதி கொடுக்கணும், அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது. பிரிண்டிங் ப்ரெஸ்ல ஒரே ப்ரெஸ்ல எவ்வளவு வேணாலும் காப்பி அடிக்கலாம், இன்னும் எளிமையாயிடுச்சு. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ல எத்தனையோ டெக்னாலஜி வளர்ந்து போய் எது வேணாலும் எப்போ வேணாலும் உடனடியாக கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு இன்டர்நெட் வேணும்னா நீ வீட்டில இருந்தே புஸ்தகத்தை போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வரணுங்கிறது கூட இல்லை. வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் தேடி கிருஷ்ண கர்ணாமிரத்தை வேணுமா படிக்கலாம், கீத கோவிந்த வேணுமா படிக்கலாம், எல்லாமே படிக்கலாம். அப்படி ஆகிப்போச்சு. உண்மையில் அதில் சில வசதிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் அது சில பிரச்சனைகளும் இருக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினால. நிச்சயமா இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த காரணத்தினால தான் சில பிரபுபாதருடைய புத்தகங்கள் உலகத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளுக்கும் போயிருக்கு. அது சாத்தியமானது. அதனால நவீன தொழில்நுட்பத்தில் மற்ற எல்லாவற்றை காட்டிலும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஸ்ரீல பக்திசாந்த் சர் ஸ்டாக்கூர் கௌடிய மடத்துக்கு ஒரு லோகோ வடிவமைச்சர், அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம். அந்த வடிவத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் அவர் பஞ்சராத்திர முறையும் இன்னொரு பக்கம் பாகவத மார்க்கத்தையும் கொடுத்துருப்பார். பஞ்சராத்திர மார்க்கத்தில் கொடுத்துருக்கும் போது அவர் பகவானை வழிபடுறதுக்கான உபகரணங்களாக ஆராதனை பண்ணுற தீபமும் மணி இதெல்லாம் கொடுத்துருப்பார், விளக்கும் மணியும் போட்டிருப்பார். அதுக்கு இந்த பக்கம் ஆராதனைக்குரிய பொருள்களா மிருதங்கமும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸோட படமும் போட்டிருப்பார். பல பேர் யோசிப்பாங்க, இது என்னதுப்பா, இது பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை கொண்டு வந்து பாகவத மார்க்கத்தில் கொண்டு வந்து போட்டிருக்கிறாரு. ஏன்னா இது பிருஹத் மிருதங்கம், மிகப்பெரிய மிருதங்கம்னு சொல்வார் பக்திசாந்த் சர் ஸ்டாக்கூர். அதனால பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை நான் இங்கே வந்து குறை சொல்ல. அதே சமயத்தில் நான் இங்கே என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த காலத்தில் மக்கள் எல்லாமே வந்து உடனடியாக கிடைக்குது அப்படிங்கறனால அதுக்கு தனக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். முதல்ல பக்தர்களுக்கு அறிவுறுத்தக்கூடியது, ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா புஸ்தகங்களையும் ஆழமாக படித்து புரிஞ்சுக்கோங்க. சும்மா கடகடன் புரட்டிட்டு போகிறதில்ல, ஆழமாக படித்து புரிந்து கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பூர்வாக ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய புஸ்தகங்களை நம்மளால் படிக்க முடிஞ்சு புரிஞ்சுக்க முடிந்தால் புரிந்து கொள்ளலாம், அதில் தவறில்லை. முக்கியம், நமக்கு ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்காத எந்த விஷயமும் கிடையாது. கிருஷ்ண கர்ணாமிரத்தை ஸ்ரீல பிரபுபாத் கொடுக்கல, அதனால ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்கள் பூர்ணமற்றவை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், கிருஷ்ண பிரேமையை நம்ம எல்லாரும் அடையறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவருடைய புஸ்தகத்தில் இருக்கு. அதனால ஸ்ரீல பிரபுபாதருடைய புஸ்தகங்களை எந்த விதத்திலையும் நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. வில்லமங்கல் டாகூர் என்ன விஷயத்தை ரசித்தாரோ அதே விஷயத்தை ஸ்ரீல பிரபுபாதரும் ரசித்தார். அதே சமயத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் நம்மை போல இருக்கக்கூடிய கட்டுண்ட ஜீவன்களுக்காக நம்மளும் புரிந்து கொள்ள கூடிய விதத்தில் அந்த உயர்ந்த விஷயங்களை ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்துருக்கார். பக்தர்கள் பல முறை படிக்கும்போது உணரலாம், ஆரம்பத்தில் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சப்ப இவ்வளோ ஆழமான விஷயம் இந்த சின்ன புத்தகத்தில் இருக்கேங்கிறத நம்ம உணர்ந்திருக்க மாட்டோம். காலப்போக்கில் மறுபடி பிரபுபாதருடைய புஸ்தகங்களை படிக்கும்போது உணர முடியும். அதே சமயத்தில் சில சூழ்நிலைகளில் ஒருத்தர் பூர்வீக ஆச்சாரியருடைய புஸ்தகங்களையும் படிக்கலாம். அப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய குருவினுடைய அனுமதியை பெற்று படிக்கிறது அவசியம். குரு அப்படின்னா தீக்ஷா குரு அணுக முடியாட்டி கூட சிக்ஷா குரு அணுகி அவருடைய அனுமதியை பெற்று படிக்கிறது
உச்சிதமானது. ஏன்னா அதுதான் வேத கலாச்சாரம். சில பிரபுபாருடைய புஸ்தகங்களை நம்ம ஆழமாக படிப்போம். அது மூலமாக நிச்சயமாக கிருஷ்ண லீலைக்குள்ளார நுழையிறதுக்கான தகுதி நமக்கு கிட்டும். அதில் நம்பிக்கை வைப்போம். கிருஷ்ண கர்ணாமிரத்தை கொடுத்த வில்லுமங்கள் தாக்கூரை நம்ம இங்கே நினைவு கொள்ளலாம். வில்லுமங்கள் தாக்கூர் கிருஷ்ணரால் கவரப்பட்டு எப்படி பௌதிக ஆசைகள் எல்லாவற்றையும் அவரால் துறக்க முடிந்ததோ, அதுபோல நம்மளும் வில்லுமங்கள் தாக்கூருடைய ஆசையினால் பௌதிக ஆசைகளை துறக்கணும்னு அவர்கிட்ட வேண்டிக்கலாம். அவர் வாழ்ந்த பூமி இது. இந்த பூமியில் அவரை போலவே காமத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்ம எல்லாரும், அவரை போலவே காமத்திலிருந்து விடுபடணும்னு வேண்டிக்கலாம். அவரை போல அதிலிருந்து விடுபடுறதுங்கிறது அவ்வளோ எளிமையான காரியம் அல்ல. அதே சமயத்தில் ஆச்சாரியர்களுடைய கருணையினால் நிச்சயமாக அது சாத்தியமாகும். அது நம்மளுடைய பிரார்த்தனை அமையட்டும். வில்லுமங்கள் தாக்கூர் கிருஷ்ண லீலைகளுக்குள்ளார நுழையிறதுக்கான ஒரு தன்மையை இந்த கிருஷ்ண கர்ணாமிரத்தில் கொடுத்துருக்கார். அவர்கிட்ட அதற்கும் நம்ம பிரார்த்தனை செய்யலாம். கிருஷ்ண லீலையில் நமக்கும் நுழையிறதுக்கான ஒரு தகுதியை வளர்க்கறதுக்கு உதவி செய்ய சொல்லி அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்யலாம். இத்தகைய பிரார்த்தனையின் மூலமாக நம்மளுடைய இந்த யாத்திரை சுமூகமாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், இங்கே என்ன இருக்கு, பெரிய கோயில் இல்லை, கோயில் இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் பெரும்பாலும் தேவர்களுடைய கோயில்கள், இங்கே எதுவுமே இல்லை, இங்கே எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு கிருஷ்ண கர்ணாமிரதம் ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம். அந்த முக்கியமான ஒரு இலக்கியம் கிடைச்ச இடம் நிச்சயமாக கௌடிய வைஷ்ணவர்களுக்கு முக்கியமானது. நீங்கள் உங்களை கௌடிய வைஷ்ணவர் அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டீர்கள்னா இந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக ரசிப்பீர்கள். இல்லைன்னா ஏதோ ஒரு தண்ணி போகக்கூடிய, எத்தனையோ இடத்துல எங்கெங்கேயோ தண்ணி போகுது, எத்தனையோ இடத்துல நதி ஓடுது, எத்தனையோ இடத்துல படித்துறைகள் இருக்குது, சங்கமங்கள் இருக்குது, அதில் ஒன்றா நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக அப்படி நம்ப நினைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ரசிக்கக்கூடியவர்கள் ரசிக்கலாம், ரசிக்க இயலாதவர்கள் முயற்சிக்கலாம். இங்கிட்டிருந்து வேணா நதி வருது, அங்கிட்டிருந்து கிருஷ்ண நதி வருது, சங்கமிச்சு இந்த பக்கம் வருது. பக்தர்கள் நீராட விரும்புகிறவங்க நீராடலாம். குளிராக இருக்கும் தண்ணி நிச்சயமாக. நீராடி வரும்போது இங்கே பிரசாதம் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும். பிரசாதம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக பிரசாதம் சாப்பிட்டு சீக்கிரமாக வண்டியில் ஏறி கிளம்பணும். குளிக்க போய் ரொம்ப நேரம் வீணடிக்க வேண்டாம். குளிக்கும்போது தயவுசெய்து அதிகமாக விளையாடாதீங்க. சில நேரங்களில் அதிகமான விளையாட்டு விபரீதமாயிடும். இங்கே இது மலைப்பகுதி, இங்கே இருக்கக்கூடிய ஆற்றுல தண்ணிக்கு அடியில் வந்து கூழாங்கற்கள் தான் இருக்கும், பெரிய பெரிய கூழாங்கல் இருக்கும். யாரையாவது பிடிச்சி தள்ளி விட்டிங்கன்னா விழுந்தாங்கன்னா மண்டை உடஞ்சதுன்னா இங்கேருந்து பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. விளையாட்டில் கவனமாக இருங்க. போனோமா நீராடணுமா, வந்தோமா பிரசாதம் சாப்பிட்டோமா பீமாசங்கர் நோக்கி போனோமான்னு இருக்கணும். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஸ்ரீ வில்லுமங்கள் தாக்கூர் கி ஜாய். கிருஷ்ண கர்ணாமிரதத் கி ஜாய்.